அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பு நேயர்களை, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத ஆராய்ச்சியின் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு வருகிறீர்கள் அல்லவா? இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது தயவாக ஜெபியுங்கள்.
அருமையான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் எண்ணாமும் 17-18-19 அதிகாரங்களை தியானிக்கப் போகிறோம். 17 அதிகாரத்திலே ஆரோனுடைய அதிகாரம், அதாவது ஆரோனின் ஆசாரியத்துவம் உறுதிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆரோனும் அவனுடைய குடும்பத்தாரும் ஆசாரிய பணிவிடைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதை குறித்து முறுமுறுத்த இஸ்ரவேலர், அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இவைகளை கடந்த அதிகாரத்திலே நாம் சிந்தித்தோம். இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டதை குறித்த இஸ்ரவேலருக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார் என்பதை கர்த்தர் நிலைப்படுத்த விரும்பினார். லேவி கோத்திரத்தார் கர்த்தரின் பரிசுத்தமான கோத்திரம் என்பதை துளிர்த்த ஆரோனின் கோலின் மூலமாய் நிலைநாட்டி அதை வெளிப்படுத்துகிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் உயிர்த்தெழுதலின் மூலமாக இது உறுதி செய்யப்படுகிறது. தேவன் இஸ்ரவேலின் ஒவ்வொரு கோத்திரத்தாரிடத்திலும் ஒரு கோலை பெற்று அவைகளிலே அந்தந்த கோத்திரத்தின் பெயர் எழுதி வைக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். 12 கோத்திரத்தாரின் கோல்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் வனாந்தரத்திலே ஒடித்து எடுக்கப்பட்டவைகள். அவைகள் மரித்து போன கம்புகள் என்று சொல்லலாம். இந்த மரித்து போன உயிரற்ற குச்சிகளானது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஆரோனுடைய அந்த கோலும் ஏனைய கோத்திரத்தாரின் கோல்களோடு சேர்த்து வைக்கப்படுகின்றன. என்ன நடந்தது தெரியுமா? மரணத்திலிருந்து ஜீவன் அடைகிறது. செத்துப்போன கம்பு துளிர்த்து உயிரடைகிறது. ஆரோனுடைய ஆசாரியத்துவம் இங்கே உயிர்த்தெழுந்த கோலின் மூலமாய் உறுதி செய்யப்படுகிறது. ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூத்து பழம் அங்கே தொங்குகிறதை பார்க்கிறோம். அன்பான நேரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராயிருக்கிறார். அவருடைய ஆசாரியத்துவம் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் மகா பிரதான ஆசாரியர், நமக்காக இன்றும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற மகா பிரதான ஆசாரியர். இங்கே ஆரோனின் கோல் துளிர்த்ததின் மூலமாக லேவியின் கோத்திரம், ஆரோனின் குடும்பம் தவிர வேறு ஒருவருக்கும் ஆசாரிய பணி செய்ய உரிமை இல்லை என்று தெளிவாக்கப்பட்டது. இது தேவனுடைய தெரிந்தெடுத்தலும் அவருடைய சித்தமும் ஆகும். மேலும் இது ஒரு எச்சரிப்பாகவும் விளங்குகிறது. தாவர வர்க்கத்தின் 3 படிகளும் ஒரே காலத்தில் தோன்றுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். துளிர், பூ, பழம், இவை 3 ஏற்ற காலத்தில் தோன்றுகின்றன. வாதுமை மரம் ஜனவரி மாதம் பூக்கக்கூடியது. அந்த நாட்களிலே ஏனைய மரங்கள் துளிர்ப்பது இல்லை. வாதுமை மரத்திலே இலையை காணும் முன்னதாக பூவை நாம் காண முடியும். எனவே அறிகுறியாக எவரும் எதிர்பாராத போது, எங்கிருந்தும் எந்த உதவியும் கிடைக்காது என்று எண்ணும் வேளையிலே கர்த்தர் தமது வாக்கை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்ற சத்தியம் வெளிப்படுகிறது. இந்த உலகத்திலே இயற்கையில் நிகழக்கூடாத செயல்பாடுகள், இந்த உலகத்தை உருவாக்கி காத்து வருகிற உன்னதமான நம்முடைய சர்வ வல்லமையுடைய தேவன் தமது ஞானத்தின் சித்தத்தின்படியே நிகழ்த்த வல்லவராயிருக்கிறார் என்பதை வெளிக்காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. இங்கே ஆரோன் கர்த்தரால் ஆசாரியன் என்று அழைக்கப்படுகின்றான். இது துளிர்த்த கோலினாலே, உயிர்த்தெழுந்த அனுபவத்தினாலே கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். இதைத்தான் எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய 5:4 வசனத்திலே, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என்று கூறியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தபடினாலே நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். இதை எபிரேயர் 7:24 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். எபிரேயர் 4:14-16 வசனம் வரை உள்ள பகுதியிலே இந்த பிரதான ஆசாரியர் பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிறவர் என்றும், அவர் பாவமில்லாத பிரதான ஆசிரியராயிருக்கிறார் என்றும், எனவே அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படியாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர வேண்டும் என்றும் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு உற்சாகமில்லாத வாழ்க்கையாக காணப்படுகிறதா? ஆண்டவரிடத்திலே வாருங்கள். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஓடி வாருங்கள். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற மகா பிரதான ஆசாரியராயிருக்கிறார். உங்கள் பலவீனங்களை குறித்து அவர் பரிதவிக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் வாஞ்சையாயிருக்கிறார். தனிமையாய் நீங்கள் உணர்கிறீர்களா? எனக்கு வருகிற இந்த சோதனைக்கு யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று கலங்குகிறீர்களா? கலங்காதிருங்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டம் மிகுந்தவர்களாக, எதையோ இழந்தவர்களை போல காணப்படுகிறீர்களோ, தோல்வி அடைந்தவர்களை போல காணப்படுகிறீர்களா? அவரிடத்திலே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள், சோதனைகள், இவைகள் எல்லாம் உங்களை மேற்கொள்வதைப் போல உணர்கிறீர்களோ, இயேசுவினிடத்தில் வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயங்கரமான தவறு இழைத்ததைப் போல நீங்கள் ஞானமற்றவர்களாக இருவழி சந்திலே நின்று கொண்டு என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தேங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு வண்டை வாருங்கள். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர். அவர் மரணத்தினின்று ஜெயித்து பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார். ஜீவனோடு இருக்கிறார். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் தேவைகளை சொல்வீர்களா? எண்ணாமும் 18 அதிகாரத்திற்கு வருவோம் என்றால், ஆசாரியர் மற்றும் லேவியருடைய உறுதிப்படுத்தப்பட்ட பொறுப்புகளையும் கடமைகளையும் விளக்குகிறார். கோராவும் அவனை சார்ந்த 250 பிரபுக்களும் மோசே ஆரோனுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை எதிர்த்து கலகமுனினார்கள். அவர்களை தேவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்த்தார். இந்த முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமானது. தேவனுடைய நியாய தீர்ப்பும் அங்கே கிடைக்கிறது. இந்த நியாய தீர்ப்பை பார்த்தவுடன் ஜனங்கள் எல்லாரும் மறுபடியும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆம், தங்கள் மத்தியிலே அருமையாய் தோரணையாய் அங்குமிங்கும் அலைந்து வந்த இந்த அருமையான லேவியர்கள் மரணமடைந்தது அவர்களுக்கு வேதனையாகத்தான் இருந்தது. ஆவிக்குரிய பகுத்தறிவு, உணர்ந்து கொள்ளும் உணர்வு அவர்களுக்கு இல்லாதபடியினாலே அவர்கள் மோசேக்கு விரோதமாய் மறுபடியும் முறுமுறுத்தார்கள். இங்கே மோசேனுடைய நிலையை நாம் பார்க்கும்பொழுது அவன் எந்த வகையிலேயும் குற்றமுள்ளவர் அல்ல. பேதுருவுக்கு முன் அனன்யாவும் சப்பிராளும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பொய் சொல்லி மறித்த பொழுது பேதுரு என்ன நிலைமையில் இருந்தாரோ அதே நிலைமையில்தான் மோசேயும் இருக்கிறார். எண்ணாமும் 18 அதிகாரம் 1 வசனத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலோ அல்லது ஆசாரிய கூடாரத்திலே நேரிடக்கூடிய தவறுகள் எல்லாவற்றிற்கும் ஆசாரியர்கள்தான் பொறுப்பாளிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்தை நெருங்கக்கூடாதவர்களின் மூலமாய் ஏற்படுகிற குற்றங்கள், பெட்டியை தீண்டக்கூடாதவர்களால் ஏற்படக்கூடிய தவறுகள், ஆசாரியர்களுடைய பாவங்கள், இவைகளுக்காக பிராயச்சித்தினத்தன்று பிரதான ஆசாரியன் தனக்காகவும் பரிசுத்த ஸ்தலத்துக்காகவும் பலிகளுடன் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்பதை இங்கே வாசிக்கிறோம். ஆம், லேவியர்கள்தான் பொறுப்பாளிகள் என்று குறிப்பிடுகிறார். கோராகு ஒரு லேவியன். இந்த முறுமுறுப்பு லேவி கோத்திரத்திலிருந்து எழும்புகிறது என்பது பயங்கரமான ஒன்று. ஆகையினால்தான் அவருடைய பொறுப்பு என்ன என்பதை கர்த்தரங்கே சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் இன்றைய நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் பொறுப்பாளிகள் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த நாட்களிலே அநேகர் இதை லகுவாக எடுத்துக்கொண்டு நம்முடைய மனம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே திருச்சபையானது தூரம் போய் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. எண்ணாமோ 18 அதிகாரம் 2-3 வசனங்களிலே, ஆரோனும் அவனுடைய புத்திரர்களும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பணிமூட்டுகளுக்கும் பலிபீடத்திற்கும் பொறுப்பாளிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். தொடர்ந்து கர்த்தர் பலிகளை குறித்ததான காரியங்களை விளக்கமாக குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, ஆசாரியத்துவத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், அதாவது ஆசாரியர்களாக இருக்கிறவர்களுக்காக தேவன் அசைவாட்டும் காணிக்கையை ஒழுங்குபடுத்துகிறார். இந்த அசைவாட்டும் பலியானது எரிக்கப்படுவதில்லை, அவைகள் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எண்ணாமோ 18 அதிகாரம் 8-19 வசனங்களிலே, ஆசாரியர்களுக்கான உணவிற்கான ஒழுங்குகள் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றிலும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை குறித்ததான காரியத்திலே, தம்முடைய ஊழியக்காரர்களை குறித்ததான காரியத்திலே எவ்வளவு கரிசனை உள்ளவராயிருக்கிறார் என்பதை சற்றே கவனியுங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கும் உங்களை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நம்மை குறித்து அவர் கரிசனை உள்ள தேவன். நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அடுத்த அடிகளை எடுத்து வைக்க பலனையும் சத்துவத்தையும் வலிமையையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆம், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் கவலையோடு சவதரித்துக் கொடுக்கிற தேவன் அவர் நல்லவர். நாளைய தினத்தை குறித்ததான கரிசனை உள்ள கர்த்தர் நமக்கு உண்டு. எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், வேதனை அடைந்து போக வேண்டாம். உங்கள் தேவைகளை காட்டிலும் மிகப்பெரிய தேவன் உங்களுக்கு உண்டு. நம்முடைய தேவையை குறித்த எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற அவர் அதற்கான திட்டங்களையும் வகுத்து செயல்படுகிறவராயிருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய காரியங்களை அவரிடத்திலே கொண்டு வருவோமா? எண்ணாமோ 18 அதிகாரம் 20-32 வசனம் வரை உள்ள பகுதியிலே தசம பாகத்தை குறித்து ஆண்டவர் விளக்குகிறார். தேவன் வாக்கு பண்ணின நாட்டிலே ஆசாரியர்களுக்கென்று ஒரு பங்கு இல்லை, ஒரு நிலப்பகுதி கொடுக்கப்படவில்லை, நானே உன்னுடைய பங்கு என்று அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். லேவியருக்கும் நாட்டின் சுதந்திரத்திலே பங்கு இல்லை என்று ஆண்டவர் கூறினார். தேவனுடைய பரிசுத்த சமூகத்திலே இவர்கள் செய்யும் பணிவிடைக்கும் சாட்சியின் கூடாரத்தை கிட்டிச் சேரக்கூடாது என்ற கட்டளையை இஸ்ரவேலர் கை கொள்ளும்படி செய்யவும், கைமாறாக லேவியருக்கும் இஸ்ரவேலரின் தசமபாகம் முழுவதும் உடமையாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். லேவியர்கள் தசமபாகத்திலும் ஒரு பங்கை ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தர்க்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தரே அவருடைய பங்கும் சுதந்திரமும் என்ற படிப்பினையை அவர்கள் கைக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய பங்கும் சுதந்திரமும் கர்த்தர் ஒருவரே என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று எதில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் தரும் உங்கள் ஸ்தாபனத்தை நம்பியிருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை நம்பியிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் தாளந்துகளை நம்பியிருக்கிறீர்களா? உங்களுக்கு தேவன் கொடுத்த வரத்தை நம்பியிருக்கிறீர்களா? அல்லது உண்மையாகவே உங்கள் நம்பிக்கை பிதாவாகிய தேவன் மேலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மேலும் உங்களை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவர் மேலும் இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். சங்கீதக்காரனாய தாவீது 16 சங்கீதம் 5 வசனத்திலே சொல்லும்பொழுது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று கூறுகிறார். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அவருடைய சுதந்திரம் என்பதாக சொல்லும்பொழுது அது ஒரு விசுவாச வாழ்க்கையை கூறுகிறது. கர்த்தரை நம்முடைய சுதந்திரமாக வைத்திருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம்! அவர் எனக்கு படியளக்கிறவராய் இருக்கிறார். நான் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா தேவைகளுக்கும் அவரை மாத்திரமே நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்படி நாம் அவரை நோக்கி பார்க்கும்பொழுது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு இடத்திற்கு வருகிறோம். இன்னமும் 18 அதிகாரம் நடைமுறைக்கேற்ற ஒரு அதிகாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்குரிய செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. தசமபாகம் பெறுகிறவர்களும் தசமபாகம் கொடுக்க வேண்டும். ஆம், ஒரு அருமையான சத்தியத்தை ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தசமபாகம் செலுத்துவது சரியா, இது பழைய ஏற்பாட்டின் காரியம் அல்லவா, நாம் கண்டிப்பாக தசமபாகம் கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் பலவிதமான கேள்விகளை நாம் கேட்கிறோம். ஆண்டவர், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஆம், ஒருவேளை யூத பாரம்பரியத்தின் பிரகாரமாய் யூதர்கள் தங்களுடைய தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி தசமபாகம் கொடுத்து வந்தார்கள். வேதபாரகர் பரிசேயர் தசமபாகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதை நீதியாக கருதினார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து தசமபாகத்தை விட அதிகமாக நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று நான் எந்த அளவிற்கு கொடுக்கிறேன்? சற்றே யோசித்து பார்ப்போம். எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால்தான் எனக்கும் அளக்கப்படும் என்பதை மறந்து போகக்கூடாது. நான் அள்ளி கொடுக்கிறேனா அல்லது கிள்ளி கொடுக்கிறேனா? நான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் அளக்கிறேனா? நான் எந்த அளவினால் அளக்கிறேன்? தொடர்ந்து எண்ணாமும் 19 அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், இங்கே பிரேதத்தை தொடுகிறதுனாலே தீட்டுப்படுகிறவனுடைய சுத்திகரிப்பையும் அதற்குரிய சிவப்பு கடாரியின் பலியையும் நாம் இங்கே வாசிக்கிறோம். நாம் நமது அவசியங்களை அறியும் முன்னால் கர்த்தர் அதற்கு தேவையான எல்லா பரிகாரங்களையும் ஆயத்தப்படுத்துகிறார். பிரேதத்தை தொடுவதால் உண்டாகும் தீட்டை கழிப்பதற்காக தீட்டு கழிக்கும் தண்ணீர் என்ற சிறப்பு ஏற்பாடு உண்டு. எரிக்கப்பட்ட சிவப்பு கடாரியின் சாம்பலும் அதனுடன் கலக்கப்பட்ட சில பொருட்களும் உண்டு என்று தெளிவாய் கர்த்தர் விளக்குகிறார். இன்னமும் 19 அதிகாரத்தில்தான் முதலாவதாக ஒரு பெண் மிருகத்தை பலியிடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். வேறு எந்த இடத்திலையும் இதை நாம் காண முடியாது. இதையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஜீவனற்ற சரீரத்தினாலே ஏற்படுகிற தீட்டானது நீங்க உயிர்களை உண்டு பண்ணக்கூடிய பெண்ணுக்கு உருவமாக இங்கே இந்த பெண் மிருகத்தை பலியிடும்படியாய் தேவன் கட்டளையிடுகிறார். இன்னமும் 19 அதிகாரம் 11-13 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், பிரேதத்தை தொடுகிற எவனும் தீட்டுப்பட்டிருப்பான். இந்த கருத்து தொன்று தொட்டு எங்கும் நிலவி வந்தது. இந்த நவீன காலத்திலேயும் இந்த கொள்கையானது நிலவி வருகிறது. ஒவ்வொரு நாட்டிலும் சுத்திகரிப்பின் நியமங்கள் கைக்கொள்ளப்படுகிறது. எபிரேயருக்குள்ளே 7 நாள் சுத்திகரிப்பு நடத்தப்பட்டது. சுத்திகரித்துக் கொள்ளாதவன் இஸ்ரவேலிலிருந்து நீக்கப்படுவான் என்றால் கொல்லப்படுவான் என்பதுதான் பொருள். இங்கே இந்த சிவப்பு நிறமுள்ள கடாரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இது இரத்தத்தின் நிறத்தை சுட்டிக்காட்டுவதாகவும் அமைந்திருக்கிறது. நிறம் குறிப்பிடப்பட்ட ஒரே பலி இந்த சிவப்பு கிடாரி பலியாகும். இந்த கிடாரியானது பிரதான ஆசாரியரிடம் கொண்டு வராமல் வேறு ஆசாரியனிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. பிரதான ஆசாரியன் தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாட்டை செய்யும்படியாய் ஆண்டவர் சொல்கிறார். சிவப்பு கிடாரி பாளையத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு கொல்லப்பட்டது. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நகரத்திற்கு புறம்பாக பாடுபட்டு மரித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். 8:14-22 பார்த்தால் இறந்து போகும் மனிதனுடைய கூடாரத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே தீட்டுப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மனிதனுடைய எலும்பையோ சவக்குழியையோ தொட்டவனும் தீட்டுப்படுவான். சவக்குழியில் வெள்ளையடிக்கப்பட்டிருந்தன. மக்கள் தங்களை தீட்டுப்படாமல் காத்துக் கொள்வதற்காக இவ்விதமாய் செய்யப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதலால் மரணத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்தும் பாவத்துடன் தொடர்புடையதாய் கருதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்திலும் பாவத்திற்கும் மரணத்திற்கும் உள்ள தொடர்பை குறித்தும், மத்தியஸ்தருக்கும் பிராய சித்தத்திற்கும் சுத்திகரிப்பிற்கும் கிருபாதார பலிக்கும் உள்ள தொடர்புகளையும் குறித்து மிக தெளிவாக வாசிக்கிறோம். எபிரேயர் 9:13-14 13:11-12 இதை குறித்து தெளிவாய் பார்க்கலாம். பாவங்களின் நிமித்தம் பாளையத்திற்கு வெளியே சுட்டெரிக்கப்பட்ட மிருகங்களின் இரத்தத்தை பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு வருகிற வண்ணமாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் தமது சொந்த இரத்தத்தினால் மக்களை பரிசுத்தம் பண்ணும்படி நகர வாசலுக்கு புறம்பே கொல்லப்பட்டார். மனிதனுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளில் நின்று சுத்திகரிக்க கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற இரத்தம் வல்லமையுடையதாயிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜலத்தினால் சுத்திகரிக்கப்படுகிற சம்பவத்தை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மேல்வீட்டு அறையிலே தம்முடைய சீஷர்களுக்கு விளக்கி காண்பித்தார். தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து சீஷர்களுடைய கால்களை கழுவினாரே, அந்த சம்பவம் இந்த சத்தியத்தை விளக்குகிறது. சீமோனிடத்திலே அவர் கழுவ வரும்பொழுது இயேசு தனது கால்களை கழுவக்கூடாது என்று அவர் கூறினார். அப்பொழுது இயேசு அவருக்கு பிரதித்திருமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று இயேசு கூறினார். இயேசு கிறிஸ்து பேதுருவின் காலை கழுவவில்லை என்றால் பேதுருவுக்கு அவரிடத்திலே ஐக்கியம் இல்லை. பிதாவினிடத்திலே இருந்து வந்தவர், பிதாவினிடத்திற்கு திரும்பவுமாய் செல்லக்கூடியவர், அவரோடு பங்கு இல்லை என்பதை உணர்ந்த பேதுரு தன் கால்களை கழுவ அனுமதி கொடுத்தார். இதைத்தான் யோவான் 13:3-4 பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு தேவனிடத்தில் செல்வதற்கு இருக்கிறார். அவர் சேவை செய்வதற்காக அங்கே இருக்கிறார். ஆம், இந்த இடத்திலே ஞான அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். பாத்திரம் நிறைவாக உள்ள தண்ணீரானது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தண்ணீராகிய அவருடைய வார்த்தையை தெளிக்கிறவராயிருக்கிறார். ஈசோப்பு விசுவாசத்தை குறிப்பிடுகிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இங்கே வெளிச்சத்திலே நடந்தால் அல்லது ஒளியிலே நடந்தால் என்று சொல்லப்படுவது தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதை குறிக்கிறது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை உணர்த்துகிறது. தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றும் நம்மை சுத்திகரிக்க ஆயத்தமாயிருக்கிறது என்பதை குறிக்கிறது. தேவனுடைய உணர்த்துதல் பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுகிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவருடைய வசனத்தின் அண்டையிலேயே அழைத்துச் செல்கிறார். 1 யோவான் 1:9 நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களா? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாயிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? நான் ஒரு பாவி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை என்னை உணர்த்தும் என்றால், தேவனுடைய வார்த்தையின்படியே நான் அவருடைய சிலுவை அண்டை வர வேண்டும். அவரிடத்திலே என் பாவங்களை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் என்னை சுத்திகரிக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டுடைய பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? அவரால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஆண்டுடைய பாதத்தண்டையிலே நாம் எப்பொழுது வர வேண்டும்? தினந்தோறும் நாம் குளிப்பது போல, தினந்தோறும் கர்த்தருடைய பாதத்திலே வந்து அவரால் நாம் கழுவப்பட்டவர்களாய் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே வந்து, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று கேட்டு நித்திய வழியிலே நடத்தும்படியாய் கெஞ்ச வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று வாழ்வோம் என்றால் அது இனிமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, சாட்சி நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் அவரோடு கூட ஒளியிலே நடப்போம் என்றால் இருளுக்கும் மருளுக்கும் விலகினவர்களாய் காணப்பட முடியும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆரோனை நீர் தெரிந்தெடுத்து உம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்தினது போல, இன்றைக்கும் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக இருப்பதற்காக உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம். எங்களுடைய பாவங்களை குறித்து, எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இராமல், எல்லா விதத்திலையும் எங்களைப் போல சோதிக்கப்பட்டோம், பாவமில்லாத பிரதான ஆசாரியர் எங்களுக்காக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை குறித்து அக்கறையுள்ள கர்த்தர் எங்களுக்காக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தின மகா பெரிய அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பாவங்கள் கழுவப்பட்டு நிச்சயமுள்ளவர்களாய் வாழ கிருபை தாரும். ஒருவேளை கடந்த நாளிலே, கடந்த வாரத்திலே பாவம் செய்து துக்கத்தோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் யாராவது பாரத்தோடு இருப்பார்கள் என்றால், இன்றைக்கு மறுபடியுமாய் உம்முடைய சமூகத்திலே அவர்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரே, நீர் அவர்களை கழுவி அவர்களை சுத்திகரித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தோடு முன் செல்ல நேரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் குடும்பத்து மக்கள் அத்தனை பேரையும் இன்றும் என்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 41:17. இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 41:17.